இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை, உலக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கூட சுதந்திரித்துக் கொள்வதற்காக வேத வசனத்தின் அடிப்படையில் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் என்னை தெளிவாக உணர்த்தினார். அதைத்தான் இந்த வார இந்த மாதத்தின் ஒவ்வொரு வாரத்திலும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு சண்டேவும் நம்முடைய வாழ்க்கையில் உலக ஆசீர்வாதங்களை, உலக நன்மைகளை எப்படி வசனத்தின் அடிப்படையில் பெற்றுக்கொள்வது. ஏன்னா இன்னைக்கு அது வந்து தெரியாமல் நிறைய பேர் வந்து தவறான விதத்தில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறாங்க, அது நடக்கிறது கிடையாது. ஆகினால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க நினைக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படி இருக்கும் பொழுது அதற்கான வழிமுறைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாகவே அந்த வார்த்தைகள் தவறி போகாது. ஏன்னா வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவது இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். பொய் சொல்வதற்கு தேவன் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சரி, அந்த வரிசையில் இன்றைக்கும் நமக்கு மிகவும் பழக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாத வசனத்தை எடுத்து அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக்குகிறோம் என்பதை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்வோம், 3 யோவான் 2 வசனத்தை வாசிக்கலாம். 3 யோவான் 2 வசனம்.
பிரியமானவனே,
உன் ஆத்துமா வாழ்கிறது போல
நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து
சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த இடத்தில் மூப்பனாகிய நான் என்று சொல்லுகிற யோவான் அப்போஸ்தலன் காயு என்கிற மனுஷனுக்கு இந்த வாழ்த்துதலையும் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர, இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை அப்படியே நடக்கும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒரு தேவ பிள்ளை எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாயிருப்பதுதான் தேவ சித்தம். ஆமேன். எல்லாவற்றிலேயும், ஒரு சில விஷயம் இல்லை, எல்லாத்திலையும், எல்லாவற்றிலேயும் கர்த்தர் நம்மை வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறார். அந்த விருப்பம் அவர் விரும்பினாலும் நம்முடைய பங்கை நாம் செய்யாத பட்சத்தில் ஆண்டவருடைய விருப்பங்கள் ஒருபோதும் நடக்காது. எப்பவுமே இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக இருக்கணும். பைபிளில் ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவருடைய சித்தம் அப்படின்லாம் சில வசனம் வரும். அப்படி அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் அப்படின்னு சொல்றதுனால தானா நடந்துடும் மட்டும் நீங்க தப்பு கணக்கு போடக்கூடாது. அவர் விரும்பினாலும் நடக்காது, அவருடைய சித்தமா இருந்தாலும் நடக்காது. புரியுதுங்களா? அவர் விரும்பினாலும் அதற்குரிய கிரயத்தை அல்லது அதற்கு அவர் கொடுத்திருக்கிற நிபந்தனைகளை நாம் நிறைவு செய்யாத பட்சத்தில் அவரே நம்மை ஆசீர்வதிக்க விரும்பினாலும் அது நடக்காது. அதுதான் உண்மை. இப்ப பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2:4 பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் இருக்கு. அதனால எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவாங்களா? கண்டிப்பா கிடையாது. அது அவர் சித்தம், அது அவர் விரும்புறாரு. அதனால எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்களா? கிடையாது. எல்லாருக்கும் சுவிசேஷத்தை கர்த்தர் அனுப்புவார், தன் கடமையை கர்த்தர் கரெக்டா செய்வார். ஆனால் எந்த ஒரு மனுஷன் தன் இருதயத்தை திறந்து அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று தன்னை அர்ப்பணித்து தன் பாவங்களுக்காய் மனஸ்தாபப்படுகிறானோ அவன் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஆண்டவருடைய பகுதின்னு ஒன்னு இருக்குது, நம்முடைய பகுதின்னு ஒன்னு இருக்குது. ஆண்டவர் தன்னுடைய பகுதியை கரெக்டா செய்துட்டு வருவார். நம்முடைய பகுதியை நாம் கரெக்டா செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறைவேறுகிறதை நம்மால் பார்க்க முடியும். சரியா? அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். அப்படின்னா எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும். ஆத்மா வாழணும், அதுலேயும் வாழ்றதுலையும் லெவல் இருக்குது. ஆத்மா வாழ்கிறது போல எந்த லெவலில் உன்னுடைய ஆத்மா இருக்குதோ அந்த லெவலில் நீ உலக காரியத்தில் இருப்பேங்கிறாரு. இப்போ நீங்கள் பாருங்கள், உலகத்தில் மனுஷன் சரீரத்தில் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒருவன் பலவீனமாய் நோயாளியாய் நோஞ்சானாய் ரொம்ப பரிதாபத்துக்குரியவனா ஒருத்தர் இருக்கிறான். இன்னொருத்தன் நல்ல ஆரோக்கியத்தோடு திடகாத்திரமாய் இன்னொருத்தர் இருக்கிறான். ஆனா ரெண்டு பேருக்குமே உயிர் இருக்குது. ஆனால் ஒருவன் ஆரோக்கியமான ஒரு சரீரத்தோடு இருக்கிறான், இன்னொருவன் பலவீனத்தோடு இருக்கிறான். அதே போல எல்லாருக்குமே ஆத்மா இருக்கிறது. எல்லாருடைய ஆத்மாவும் ரட்சிக்கப்படுகிற பொழுது அது வாழ ஆரம்பித்து விடுகிறது, மரணத்திலிருந்து ஜீவன் பெற்று விடுகிறது. ஆனால் மரணத்திலிருந்து மரித்த ஆத்மா அது ஜீவன் அடைந்து விட்டாலும், ரட்சிக்கப்படும் பொழுது அதற்குள் ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார். ஜீவன் அடைந்து விட்டாலும் எல்லா ஆத்மாவும் ஆரோக்கியமா இருக்கிறதான்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. புரியுதுங்களா? பாவத்தில் இருக்கிற மனுஷனுடைய ஆத்மா செத்து இருக்கிறது. எபேசியர் 2:1 பார்க்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ பாவத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா செத்திருக்கிறது. செத்த நிலைமையில் இருந்த நம்முடைய ஆத்மாவுக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே பாவங்களை கழுவி அவருடைய நாமத்தினால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் பொழுது ஜீவன் கொடுக்கப்படுகிறது. ரட்சிக்கப்படும் போது அதுதான் நமக்கு நடந்துச்சு. ஆனால் ஜீவன் பெற்ற அந்த ஆத்மா இன்றைக்கு எந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் கேள்வி. சிலருடைய ஆத்மா ஆண்டவர் ஜீவன் கொடுத்த அந்த நாளிலிருந்து அது பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டே ஆரோக்கியமா இருக்கிறது. சிலருடைய ஆத்மா அது ஜீவன் அடைந்தாலும் அது பலனடையாமல் பலவீனமான நிலைமையில் இருக்கிறது. அந்த ஆத்மாவில் பலன் இல்லை, பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இருக்குது. எந்த நிலைமையிலும் மறுபடியும் செத்து விடுமோன்ற நிலைமையில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து அதை வச்சுதான் மெஷர் பண்றாரு. உன் ஆத்மா வாழ்கிறது போல, உன் ஆத்மா செழித்து உன் ஆத்மா பலமாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் நீயும் செழிப்புள்ளவனாய் பலமுள்ளவனாய் உன் வாழ்க்கையில் இருப்பாய். உன் ஆத்மா பலவீனமான நிலைமையில் இருந்தால் உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களும் பலவீனமான நிலைமையில் தான் இருக்கும் என்பதுதான் இந்த வசனத்தின் விளக்கம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். இப்ப இன்றைக்கு இந்த நேரத்தில் நம்முடைய ஆத்மாவை வாழ வைப்பது, அதாவது செழிப்பாய் வாழ வைப்பது எப்படி, இதுதான் இன்னைக்கு நமக்கு காரியம். ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவை செழிப்படைய செய்வது எப்படி, பலமுள்ளதாய் பாதுகாத்துக் கொள்வது எப்படி? புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிந்தே நான் சொல்றேன், நான் யாரையும் நான் மென்ஷன் பண்ணல, ஆனா நான் சொல்றேன், எனக்கே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவை குறித்து என்னால் அனலைஸ் பண்ண முடியும். சிலருடைய ஆத்மா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது எனக்கு தெரியும், சிலருடைய ஆத்மா பலவீனமா இருக்குதுன்னு எனக்கு தெரியும், சிலருடைய ஆத்மா ஒரு காலத்திலே நான் கண்ட காலத்திலேயே சொல்றேன் நல்ல ஒரு காலத்துல நல்ல ஸ்ட்ரென்தா இருந்துச்சு, ஆனா இப்ப அதனுடைய பலத்தை இழந்து விட்ட நிலைமையில சில ஆத்மா இருக்குது எனக்கு தெரியும். இங்க இருக்கிறவங்களே நான் சொல்றேன், வெளியில இல்ல, இங்க இருக்கிறவங்களே சொல்றேன். சிலருடைய ஆத்மா நாளுக்கு நாள் பலன் அழிந்து கொண்டிருக்கிறதும் உண்மை, சிலருடைய ஆத்மா ஒரே நிலைமையில் இருக்கிறது உண்மை, சிலருடைய ஆத்மா நல்ல பலமா ஒரு காலத்துல இருந்துச்சு, இன்றைக்கு அது தன் பலத்தை எல்லாம் இழந்து பரிதாபத்திற்குரிய நிலைமைக்குள் கீழே போய்விட்ட நிலைமையில ஒரு சிலர் இங்க இருக்கிறீங்க, எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக சொல்றேன்னா, இந்த நேரத்தில் உங்கள் ஆத்மாவை நீங்கள் ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும், மறுபடியும் பலத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், மறுபடியும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாறணும். ஒருவேளை இதுவரைக்கும் ஆத்மாவில் பலன் இல்லாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கு அதற்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டால்தான் நீங்கள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்க முடியும். ஆமேன். அதான் உண்மை. சரி, இப்ப நம்முடைய ஆத்மாவை எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்வது, எப்படி இந்த ஆத்மாவிலே பலனை பெற்றுக் கொள்வது, எப்படி இந்த ஆத்மா வாழும்படியாக நம்மை வைத்துக் கொள்வது, இதுதான் இன்றைக்கு காரியம். வாசிக்கலாம், எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:19 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:19
உங்கள் பொறுமையினால்,
உங்கள் பொறுமையினால்
உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள்,
உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். இங்கே பார்க்கும் பொழுது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆத்மாவை செழிப்புள்ளதாய் வாழ வைக்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் அதை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். இப்ப நம்முடைய சரீரத்திலே நீங்க நல்ல ஆரோக்கியமாய் வளரணும், ஆரோக்கியமாய் வாழணும்னா அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த சரீரத்துக்குரிய ஒரு பாதுகாப்பு நமக்கு இருந்தாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அதே போல நம்முடைய ஆத்மா நல்ல நிலைமையில் வாழ வேண்டும் என்றால் அதை பாதுகாக்கிறதற்கு நாம் கவனம் செலுத்தணும். இல்லைன்னா நீங்க சரியா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா, ப்ரொடெக்ட் பண்ணலன்னா அந்த ஆத்மா வியாதிப்படும், அந்த ஆத்மா பாதிக்கப்படும், கடைசியில் அந்த ஆத்மா மரித்து போய்விடும், மறுபடியும் மரித்து போய்விடும். ஆகினாலே பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் இங்கே இயேசு கிறிஸ்து பேசுகிறார். உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள், ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்கள் ஆத்மாவை கர்த்தர் உயிர் கொடுத்திருக்கிறாரே, இதை பத்திரமா நீங்க பாதுகாக்கணும். சரி, எப்படி பாதுகாக்கிறது? பொறுமையினாலே பாதுகாக்கணும். பொறுமையில பாதுகாக்கிறதுனா என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொறுமைனா என்ன? அப்ப வந்து கோபப்படாம இருந்தா நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிறதா? இல்ல, அது கிடையாது. புரிதல, பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்வதுனா என்னன்னா, கோபப்படாம அப்படி இருந்தா நம்முடைய ஆத்மா ப்ரொடெக்ட் ஆகுமா? அப்படி கிடையாது. பொறுமை என்பது வேதத்திலே அதற்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. அதனால இப்ப வந்து ஒரு நபருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பொறுமை என்பது நம்முடைய ஆத்மாவை எப்படி சத்துருவின் கையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது என்பதற்கு ஒரு நபருடைய வாழ்க்கை குறித்து நான் இப்பொழுது நம்ம கவனிக்க போறோம். எடுத்துக்கொள்வோம், யாக்கோபு எழுதின நிருபம் 5:5. யாக்கோபு எழுதின நிருபம் 5:11 வாசிக்கலாம்.
இதோ
பொறுமையாயிருக்கிறவர்களை
பாக்கியவான்கள் என்கிறோமே,
பாக்கியவான்கள் என்கிறோமே.
யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்,
யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள்,
கர்த்தரின் செயலையும் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள்.
கர்த்தர் மிகுந்த உருக்கமும்,
கர்த்தர் மிகுந்த உருக்கமும்
இரக்கமுள்ளவராயிருக்கிறாரே,
இரக்கமுள்ளவராயிருக்கிறாரே.
விசேஷமாய் என் சகோதரரே.
சரி, போதும். இங்கே பார்க்கும் பொழுது இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. பொறுமையுள்ளவர்களை பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்தில் இந்த பொறுமை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் யோபுவை முன் அடையாளமாக வைக்கிறார். பொறுமை என்கிறதற்கு கர்த்தர் யோபுவை முன் அடையாளமாக வைக்கிறார். இந்த யோபுவின் பொறுமை அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். இந்த யோபு பொறுமையுள்ளவனாய் இருந்ததினாலே அவன் வாழ்க்கையில் என்ன முடிவு அவனுக்கு ஏற்பட்டது, அவனுடைய வாழ்க்கையிலே கடைசி நிலையில் அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், அந்த பொறுமை அவனுடைய ஆத்மாவை எப்படி பாதுகாத்தது என்பதை நமக்கு இங்கே யாக்கோபு சாட்சியாய் முன்வைக்கிறார். கவனிக்கணும். அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, யோபு வேதத்திலே கர்த்தரால் பொறுமை என்கிற விஷயத்தில் சாட்சி பெற்றவன். பொறுமைக்கு சாட்சி யோபு. இந்த யோபுவின் வாழ்க்கையிலே பொறுமை என்றால் என்ன காரியம் அவன் வாழ்க்கையில் நடந்தது என்பதை நான் இன்னைக்கு உங்களுக்கு சுருக்கமாய் சில விஷயத்தை சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், இந்த பொறுமை என்பது யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் ஒரு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன், அவனை போல பூமியிலே ஒருவரும் இருந்ததில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நீதிமான் உலகத்தில் இருந்த அன்றைக்கு இருந்த ஜனங்களில் தலை சிறந்த பரிசுத்தவான். ஆனால் எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் இழக்க கூடாத அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்தான். ஆஸ்திகளை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சரீரத்தின் சுகத்தை இழந்தான், மனைவியினுடைய அன்பை இழந்தான். இனி அவனுக்கு இழக்கிறது ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் இழந்தாச்சு. ஆனாலும் அவன் பொறுமையுள்ளவனா இருந்தானாம், அதன் நடுவிலும் அவன் பொறுமையுள்ளவனா இருந்தான். பொறுமையினால் அவன் ஆத்மாவை காத்துக் கொண்டான். யோபுவுடைய வாழ்க்கையை அவனுடைய முன்னிலைமை பார்க்கிற அவனுடைய பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்னன்னா, அவனுடைய ஆத்மாவை அவன் காத்துக்கொண்ட காரணத்தினாலேதான் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் கர்த்தர் அவனுடைய பின்னிலைமையை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்க முடிஞ்சது. இந்த யோபுவின் வாழ்க்கையில் அத்தனை இழப்புகளின் நடுவிலும் தன் ஆத்மாவை அவன் காத்து கொண்டதற்கான ரீசன் பொறுமை என்று வேதம் சொல்லுது. புரிதுங்களா? எப்பவுமே நீங்க பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா சரித்திரம்னு ஒண்ணு இருக்கும், ஒருத்தருடைய வாழ்க்கை சரித்திர இடத்துல வரும். அந்த வாழ்க்கை சரித்திரத்திலே ஹைலைட் பண்ண வேண்டிய காரியம், கருப்பொருள், அது பைபிள்ல இன்னொரு இடத்துல வரும். அதை வச்சுதான் நம்ம அவனுடைய உண்மையான நிலைமை புரிஞ்சுக்க முடியும். யோபுவின் புஸ்தகம் அவனுடைய சரித்திரம், யோபுவின் சரித்திரம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுமை. அதுதான் வெற்றியின் ரகசியம். யோபுடைய வாழ்க்கையில வந்து அவன் நீதிமானா இருந்தா எல்லாம் ரைட். ஆனா அதே நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டது எப்படி, அவன் எப்படி வெற்றி பெற்றான், எப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தான், எப்படி ஆண்டவர் அவனை மறுபடியும் ஆசீர்வதித்தார் என்பதற்கு ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்லணும்னா பொறுமை. முடிஞ்சு போச்சு. அதனாலதான் யாக்கோபு பொறுமைக்கு ஒரு முன்னுதாரணமாக யோபுவைத்தான் ஹோல் பைபிள்ல கர்த்தர் கொண்டு வைக்கிறார். எத்தனையோ பேர் இருந்துக்கிறாங்க, மோசே சாந்த குணம் உள்ளவன், எத்தனையோ இருக்குது. ஆனால் பொறுமைக்கு ஒரு அடையாளம் யோபு. பொறுமையினால் ஆத்மாவை பாதுகாத்து கொண்டவன். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் இந்த பொறுமையினால் அவன் ஆத்மாவை எப்படி பாதுகாத்தன்றதுக்கு ஒரு வசனத்தை பாருங்க, வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 2:9 வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவும் இல்லை.
இதுதான் முக்கியம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். இங்கேதான் அவனுடைய பொறுமையின் உச்சம் தெரியுது. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலேயும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. பாவம் என்பது உதடுகளிலே கூட வரும், உதடுகளிலே பாவம். அப்போ உதடுகளிலே பாவம்ன்றது என்ன? தேவனை தூஷித்தல் அல்லது முறுமுறுத்தல், சலித்துக் கொள்ளுகிறதான வார்த்தைகளை பேசுதல், இதுதான் பொறுமையற்ற ஒரு தன்மை. இன்னைக்கு நம்ம லைஃப்ல வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், நீங்க ஒருபோதும் கனவு காணக்கூடாது. எப்பவுமே பிளஸ்ஸிங்காவே போயிட்டு இருக்கும் நீங்க நினைக்க கூடாது. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே சிறப்பா இருக்கும், ஆனால் அடுத்த நாள் உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளை திடீரென்று நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். நீங்க ஹோல் பைபிளை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நபருடைய வாழ்க்கையும் அப்படியே வெறும் பிளஸ்ஸிங்கா மட்டுமே நினைச்சதெல்லாம் அப்படியே நடந்துச்சுன்னு ஒரு கேரக்டர் கூட பைபிள்ல கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சு பைபிள் இருக்கிற அத்தனை கேரக்டர் நீங்க பாருங்க, நினைச்சதெல்லாம் நடந்து அப்படியே ஸ்மூத் அவங்க வாழ்க்கை போச்சுன்னு ஒரு ஆள் கூட பைபிள் உங்களால காட்ட முடியாது. ஆதாம் ஆண்டவரோடு நடந்தான், எவ்வளவு காலம்? ஒரு குறிப்பிட்ட காலம். அதுக்கு பிறகு பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏதேன் தோட்டத்தை விட்டு தள்ளப்பட்டான், எவ்வளவு ஒரு வேதனையான சூழ்நிலை. பிள்ளைகள் பிறந்துச்சு, ஒருவன் இன்னொருவனை கொலை செய்யறான், எவ்வளவு ஒரு கொடுமையான சூழ்நிலை. சொல்லிக்கிட்டே போலாம். ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. போராட்டம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நம்முடைய பொறுமை என்பது, நம்முடைய பொறுமையினால் நாம் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்வது என்பது நம்ம லைஃப்ல எல்லாமே நல்லா நடக்கும் பொழுது நம்ம தெரிந்து கொள்ளுகிற விஷயம் கிடையாது. உங்க வாழ்க்கையில என்னைக்கு நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறீர்களோ, பிரச்சனைகளை அனுபவிக்கிறீர்களோ, போராட்டங்களை அனுபவிக்கிறீர்களோ, அங்கேதான் உங்கள் பொறுமை சோதிக்கப்படுகிறது. புரியுதா? எல்லாமே நல்லா இருக்கும் போது நம்ம பொறுமையா இருக்கணும்னு சொல்றது பெரிய விஷயமே கிடையாது. என்றைக்கு நீங்கள் நினைச்சதுக்கு மாறாய் வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கிறது, சில பிரச்சனைகள் வருகிறது, தேவையில்லாம போராட்டம் வருது, நிந்தனைகள் வருகிறது, அவமானங்கள் வருகிறது, இழப்புகள் வருகிறது, நஷ்டங்கள் வருகிறது, மனவேதனைப்படுகிற சூழ்நிலைகள் வருது, அங்கதான் உங்க பொறுமை சோதிக்கப்படுகிறது. அந்த இடத்தில் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார், இந்த நிலைமையில் இவன் எப்படி வாழ்கிறான். யோபுவுக்கு எல்லாமே நல்லா இருந்த போது அவனை பொறுமைசாலின்னு பெருசா சொல்லல. ஆனால் அவன் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே போய் அவருடைய மனைவியும் அவனை செத்துப்போ, தேவனை தூஷித்து நீ செத்து போங்கிறார். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு அதான் அர்த்தம். அந்த நிலைமையிலும் அவன் பொறுமை இழந்து ஆண்டவரை நிந்திக்கவில்லை, முறுமுறுக்கவில்லை. அந்த சூழ்நிலையிலும் அவன் பொறுமை காத்து கர்த்தர் கையில் நன்மையை பெற்றலாம், தீமையை பெறலாம், பெறாமல் இருக்கலாமா என்று சொன்னான். தன் நாவினால், தன் உதடுகளினால் அவன் பாவம் செய்யவில்லை. அப்ப உங்க ஆத்மாவை நீங்க ப்ரொடெக்ட் பண்றது எப்படின்னா, உங்க வாயிலே ஒரு வார்த்தையும் கர்த்தரை முறுமுறுக்கும்படி வந்துடக்கூடாது. ஆமேன். கர்த்தரை முறுமுறுக்கும்படியான ஒரு வார்த்தையும் உங்க வாயில வரக்கூடாது. வாழ்ந்திருக்கவும் நமக்கு தெரியணும், தாழ்ந்திருக்கவும் நமக்கு தெரியணும். பட்டினியாயிருக்கவும் பரிபூரணப்படவும் நாம் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் ஆத்மாவை நீங்கள் பாதுகாக்கிறது எப்படி? உங்கள் வாயினாலே நீங்கள் முறுமுறுக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் பொறுமை காக்க வேண்டும். நினைச்சதுக்கு மாறா சில சம்பவங்கள் நடக்கும் பொழுதும் உங்கள் பொறுமையை நீங்கள் பாதுகாக்கணும். அந்த பொறுமையினால் முறுமுறுத்தல் இருக்கக்கூடாது. சரி, அப்போ பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நான் ஆண்டவர். அப்போது வாயினால மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் நம்முடைய பொறுமையினால் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கணும். உங்களுக்கு இன்னொரு வசனத்தை காட்டுறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:36-39 வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:36-39
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து,
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு,
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு
பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது.
பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது.
வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார்.
தாமதம்
பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால், அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார்.
நாமோ
கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல், ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம்.
ஆத்மா ஈடேற, இங்க பாருங்க, ஆத்மாவை குறித்து பேசுறார். ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். இந்த இடத்தில் நம்முடைய பொறுமை இரண்டாவது விதத்தில் செயல்படணும். ஒன்று, நம்ம வாழ்க்கையிலே சில காரியங்கள், விரும்பத்தகாத காரியங்கள் வரும்போது முறுமுறுப்புகள் எதுவும் வரக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் காரியம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள், நீங்கள் விரும்பத்தகாத சில விஷயங்கள் நடக்கும்பொழுது உங்க வாழ்க்கையின் ஆவிக்குரிய நிலை குறைஞ்சு போகக்கூடாது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவன் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேலே நாத்துமா பிரியமா இராது என்று சொல்லிவிட்டு, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற, அதாவது பரலோகத்திற்குள் பிரவேசிக்க விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை நமக்கு அவசியம். நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் ப்ரீ பிளான் பண்ணிட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்க வாழ்க்கைக்குரிய அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் திட்டமிட்டுட்டாரு. எந்தெந்த காலத்தில் என்னென்ன காரியத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கார். அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில வந்து கண்டிப்பா நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, நடக்கும் நான் சொல்லல, நடக்கணும்னு விரும்புறாருன்னு நான் சொல்றேன். புரியுதா? ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனிச்சுங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில், இந்த வருஷத்துல உங்க லைஃப்ல இது நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சித்தம் வச்சிருக்கிறார்னா, அது நடக்கணும்னா அதுல உங்களுடைய பார்ட் ஒன்னு இருக்குது. நீங்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு நீங்கள் பொறுமை உங்களுக்கு அவசியமா இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த குறிப்பிட்ட காலத்திலே ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்யும் அளவும் நீங்கள் தேவனுடைய சித்தத்துல கரெக்டா வாழ்ந்துட்டே இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை திட்டமிடுறார், இந்த காரியத்தை செய்வேன்னு சொல்றாரு, அந்த காரியத்தை செய்யறதுக்கு நினைக்கிறாரு, ஏற்கனவே வாக்கு கொடுக்கிறாரு, உனக்கு நான் இந்த காலத்துல இந்த காரியத்தை நான் செய்வேன், உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், ஆண்டவர் பிராமிஸும் கொடுக்கிறாரு. ஆனால் அந்த பிராமிஸ் ஆண்டவர் கொடுத்தாலும், அந்த வாக்கு தத்தத்தை நாம் பெற்றிருந்தாலும் கூட, அந்த குறிப்பிட்ட காலம் வருகிற வரைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில பொறுமையை இருக்கிறதில்லை, பொறுமை இழந்துடுறாங்க. பொறுமை இழந்து தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையில் இருந்து அவங்க பின்வாங்கி போயிடுறாங்க, கெட்டு போகிறதற்கு ஏதுவாய் பின்வாங்கி போய்விடுகிறார்கள், தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதான் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெறுகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு தேவ சித்தத்தை செய்து கொண்டே இருக்கணும். இடையிலே நீங்கள் தேவ சித்தத்தை செய்கிறதை நிறுத்திவிட்டால், என்ன ஆண்டவர் சொன்னாரே நடக்கல என்று சொல்லி நீங்கள் தேவ சித்தத்தை விட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன அந்த நல்வார்த்தை நிறைவேறாமலே போய்விடும். புரியுதா? இப்ப ஆபிரகாம் இருந்தார், ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் ஆண்டவர் அவரை அழைக்கும் பொழுதே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நல்ல பிராமிஸ் கொடுத்தார். ஆனால் இடையிலே அதற்கான ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ஆபிரகாம் தேவ சித்தத்திலிருந்து வெளியே போயிட்டார். சாராள் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆகாரை சேர்த்து கொண்டு தேவ சித்தத்தை விட்டு வெளியே போனதனால்தான் அது இன்னைக்கு வரைக்கும் அது பிரச்சனையா இருக்குது. ஆபிரகாம் மூலமாக இன்னைக்கு வரைக்கும் தேவ ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் ஆபிரகாம் நிமித்தம் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் பிரச்சனையும் உண்டு. ஆண்டவர் ஒன்று சொன்னார், உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், பூமியின் கடற்கரை மணலை போல இருக்கும், எல்லாம் சொன்னார். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் தேவ சித்தத்தை ஆபிரகாம் விட்டார். மனுஷ சித்தத்திற்கு, தன் மனைவியின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அங்கதான் பிரச்சனை உருவாச்சு. இன்னைக்கு சொல்றேன், உங்க லைஃப்ல ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாரா, கண்டிப்பா நடக்கும், சொன்னாதான் நடக்கும். அந்த இடைப்பட்ட காலத்தில் தேவ சித்தத்தை நீங்க சின்சியரா செய்யணும், சின்சியரா செய்யணும். நடக்கலையே நடக்கலையேன்னு நம்ம அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது. என்ன சொன்னாரு, உன நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு ஆகக்கூடாது. நான் வந்து 1983 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன். மார்ச் மாதம் நான் ரட்சிக்கப்பட்டேன். மே மாதம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஃபஸ்ட் உன்னை என் ஊழியத்தை செய்ய வைப்பேன் சொல்லி கர்த்தர் சொன்னார். என்னால ஃபுல் ஸ்விங்ல ஆண்டவருக்காக நான் செயல்பட்டேன். அதன் பிறகு 86 வருஷம் நான் படிச்சு முடிச்சு வேலை கொடுத்தார். வேலை கொடுக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் ஒன்று சொன்னார், திருப்பியும் நான் உனக்கு ஒரு வேலை கொடுப்பேன், அதுக்கு பிறகு உன்னை என் முழு நேரமாக என் ஊழியத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொள்வேன் அப்படின்னார். வேலை கொடுக்கிறதுக்கு முன்னாலேயே சொன்னார், பேசினார், தெளிவாக பேசினார். இது 86 வருஷத்தின் ஆரம்பத்தில் இது நடந்துச்சு. அதே போல 86 கர்த்தர் வேலை கொடுத்தார். ஆனால் கர்த்தர் சொன்னது நடப்பதற்கு 1992 வருஷம் அக்டோபர் மாதம் 9 தேதி எங்கிட்ட மறுபடியும் கர்த்தர் பேசினார், உன் வேலையை விட்டுட்டு வெளியில வாங்க, உன்னை கூப்பிடுவேன் சொன்னது 83, மறுபடியும் அதை நினைப்பூட்டினது 86, அதை நிறைவேறினது 92, 9 வருஷம். அந்த 9 வருஷம் கர்த்தர் என்ன பார்த்துட்டே இருந்தார், அந்த 9 வருஷம் இவன் என்ன பண்றான்னு. நான் மட்டும் அந்த 9 வருஷத்துல நான் மட்டும் உலகத்தனமாய் உலகத்தனமா பணம் சம்பாதிக்கிறதுலையும் உலக காரியத்தில் ஈடுபட்டு அதுல போயிருந்தேன்னா ஊழியத்திற்கு நான் வந்திருக்கவே மாட்டேன், வந்திருக்க முடியாது, அப்படி வேற ஒரு ரூட்ல போயிருப்பேன். ஆனால் ஆண்டவர் சொன்னது என் உள்ளத்தில் அப்படி இருந்துச்சு. அவர் சொன்னதற்காக மட்டுமல்ல, அவருடைய சமூகத்தில் ஊழியம் செய்வது என் மேல் விழுந்த கடமை என்பதை உணர்ந்து நான் செஞ்சிட்டேன். அவர் சொன்னது கரெக்டாக நடந்துச்சு. எதுக்கு சொல்ல, இது போல என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சொல்ல முடியும். ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு வாக்கு கொடுக்கிறார், அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம், எந்த அளவுக்கு தேவ சித்தத்தின்படி வாழ்கிறோம் என்கிறதை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். எதுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு முன்ன சொல்றாரு, நல்லா கவனிக்கணும். ஒரு வாக்கு கொடுக்கிறார், ஏன் பட்டுன்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாமே நம்ம லைஃப்ல. பைபிள் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா வாக்கு தத்தங்கள், ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார், ஈசாக்குக்கு வாக்கு கொடுத்தார், யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தார், ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு கொடுத்துட்டு தான் வந்தார். வேதத்தில் யோசேப்புக்கு வாக்கு கொடுத்தார், தானியேலுக்கு வாக்கு கொடுத்தார், எல்லாருக்கும் ஆண்டவர் முன்னால சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு காலம் வந்தது. யோசேப்புக்கு 17 வயசா இருக்கும் பொழுது கர்த்தர் வாக்கு கொடுத்தார், வாக்கு கொடுக்க ஆரம்பிச்சார். அவனுக்கு அது 30 வயதுல நிறைவேறுச்சு. அடுத்த 13 வருஷங்கள் கழிச்சு தான் அது நடந்துச்சு, ஆண்டவர் சொன்னது நடந்துச்சு. அப்ப இருந்து பார்க்கும்போது எதுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு முன்னறிவிக்கிறார், எதுக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுறார். நீங்க சபையில் ஒரு மெசேஜ் கேட்கறீங்க, கர்த்தர் உங்களுக்கு சில விஷயத்த பேசுவார், இது உனக்கு நான் செய்வேன், உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் உங்க லைஃப்ல விழும் அந்த வார்த்தை. இந்த செய்தி ஒரு மணி நேரம் போயிட்டு இருந்தாலும் அந்த நடுவில் ஒரு 10 செகண்ட் உங்க லைஃபுக்கு பர்சனல் ஆண்டவர் பேசுவார். அந்த 10 செகண்ட்ல ஆண்டவர் உங்களுக்கு சில விஷயத்தை ஒன்று சொல்றாருன்னா அந்த காரியத்தை எதுக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லணும், காரணம் என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை உன்னை குறித்து நான் வச்சிருக்கிறேன், நீ சித்தத்திலேயே தொடர்ந்து நீ நிலைச்சிரு, இதை நான் செய்ய நினைக்கிறேன். அதை நினைப்படுறது தான் கர்த்தர் அப்படி சொல்றது. நம்மளை ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பார். அதை நம்ம தூக்கி போட்டுட்டு நம்ம தேவ சித்தத்தை விட்டு போயிட்டோம்னா ஆண்டவர் சொன்னது நிறைவேறாமல் போய்விடும். நாம் ஒத்துழைப்பு கொடுக்காமல் ஆண்டவர் நம்ம லைஃப்ல ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, பொறுமை என்பது ரெண்டு விதத்துல நம்ம லைஃப்ல இருந்தா தான் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்க முடியும். ஒண்ணு, நம்ம லைஃப்ல நமக்கு பிரியமில்லாத சில சம்பவங்கள் நடக்கும் போது வாயத்திறந்த நீங்க முறுமுறுக்க கூடாது, சலித்துக் கொள்ளக்கூடாது, உங்க வாயினால் ஆண்டவரை தூஷிக்கிற வார்த்தைகளை பேசிடக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவ சித்தத்தை விட்டுட்டு நீங்க பொறுமை இல்லாமல் உங்க சுய இஷ்டத்துல நடக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. தேவ சித்தத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். நடந்துட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னது கண்டிப்பா நடக்கும். ஆமேன். நீங்க ஆண்டவருடைய வழியில நடந்துட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னதெல்லாம் உங்க லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கும். நம்ம நடக்காம வெளியில போயிட்டோம்னா ஆண்டவர் சொன்னது நடக்காமலே போயிடும். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய லைஃப்ல ஆண்டவர் சொன்னது நடக்காமல் போயிருக்குது. நான் நிறைய பேருடைய லைஃப் நான் பார்த்திருக்கேன். ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஆனா உங்க லைஃப்ல கடைசி வரைக்கும் நடந்தே இருக்காது, நடக்காது. காரணம் இவங்க தேவ சித்தத்தில் தொடர்ந்து வாழ தவறிவிட்டவர்கள். அதனால ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள். ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம சோல், அந்த சோலை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்பதான் அது வாழும். பாதுகாப்பு கொடுக்கலாம் அது வாழாது, செத்துரும். பாதுகாப்பு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்முடைய ஆத்மாவை நாம் எப்படி வாழ வைப்பது? வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 19:2 வாசிக்கலாம்.
ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல.
ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல.
கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான்.
கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். இரண்டாவது, உங்கள் ஆத்மாவை வாழ வைப்பதற்கு அதுக்கு நீங்க ஃபீட் பண்ணணும். புரியுதா? ஃபீட் பண்ணணும். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அறிவை நீங்கள் அதற்கு கொடுத்து ஊட்டி வளர்க்கணும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இல்லையா? இப்ப பாருங்க, ஒரு சின்ன குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை வெளியில தூக்கிட்டு வரும்போது என்ன செய்யறாங்க? தலையில குல்லா போட்டுக்கிறாங்க, கையில க்ளவுஸ் போட்டுக்கிறாங்க இல்ல? அப்படியெல்லாம் போட்டு தானே தூக்கிட்டு வராங்க வெளியில வந்தா, அப்படியே கவர் பண்ணி துணியை சுத்தி அப்படியெல்லாம் பண்ணி. ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஏத்த இம்யூனிட்டி பவர் இல்லை, இருக்காது. அப்ப வெளியில் இருக்கிற தூசி, வெளியில் இருக்கிற காரியங்கள் அது அந்த சரீரத்தை சீக்கிரம் பாதிச்சிடும். அப்ப அந்த குழந்தையை வந்து சின்னதா பிறக்கிற அந்த குழந்தையை துணியை சுத்தி, தலையை மூடி, கையை கட்டி, எதுனமோ பண்ணியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த ப்ரொடெக்ஷன் மட்டும் போதாது, அதை ஊட்டி வளர்க்க வேண்டும். அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமா வளரணும்னா அடுத்தது ஊட்டி வளர்க்கணும். அதை பாதுகாப்பு கொடுத்தா போதாது, அதை ஊட்டி வளர்க்க வேண்டும். அதே தான் நம்முடைய ஆத்மாவுக்கும். ஆத்மாவுக்கு நீங்கள் அறிவை ஊட்டி வளர்க்க வேண்டும். நம்முடைய சரீரத்திற்கு நம்ம ஊட்டி வளர்க்கிறோம், சாப்பாடு போட்டு நம்ம வளர்க்கிறோம். அதே போல நம்முடைய ஆத்மாவுக்கு நீங்கள் ஊட்டி வளர்க்க வேண்டும். அதிலே ஆண்டவர் அறிவை எதிர்பார்க்கிறார். அறிவில்லாமல் இருந்துச்சுன்னா ஆத்மா செத்து போயிடும். நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கியத்திற்கு உணவை ஊட்டி வளர்க்கிறோம், ஆத்மாவுக்கு அறிவை ஊட்டி வளர்க்கணும். நிறைய பேருடைய ஆத்மா அறிவில்லாமல் இருந்து விடுகிறது. அதாவது நம்ம வந்து மூளையில தான் அறிவு நினைக்கிறோம். அறிவுங்கிறது ஆத்மாவில் இருக்க வேண்டிய விஷயம். ஆமென். ஆத்மாவில் இருக்கணும். வாசித்து பாருங்க, ஹோசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:6 வாசிக்கலாம். ஓசியா 4:6. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:6 பார்க்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை ஊட்டி வளர்ப்பதற்கு தம்முடைய வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை ஊட்டி வளர்க்கிறார். வாசிக்கிறேன், யோசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். தேவ பிள்ளைகளை சத்துரு சங்கரிக்கிறான், ஆத்மாவை சங்கரித்து விடுகிறான். பரலோகம் போக முடியாதபடி ஆத்மாவை மறிக்க பண்ணி விடுகிறான். அப்ப அதை என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நான் நல்ல கவனிங்க, அறிவை வெறுத்தால் நம்முடைய ஸ்தானத்தை நாம் இழந்து விடுவோம். ஏற்கனவே ஆசாரியன் தான், ஆனால் அறிவை வெறுத்ததுனால அவனை கர்த்தர் இனி நீ ஆசாரியனை இருக்க தகுதியில்லைன்னு சொல்லி கர்த்தர் அவனை தள்ளிடுவேங்கிறார். இந்த அறிவு எங்கிருந்து வருது? நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நம்முடைய ஆத்மாவுக்கு அறிவை நம்ம உண்டாக்கணும், ஊட்டி ஊட்டி வளர்க்கணும். அந்த ஆத்மாவுக்கு அறிவுங்கிறது வசனத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் கொடுக்கிறார். நல்லா கவனிச்சுக்கங்க, வசனத்தின் மூலமாய் உங்களுக்குள் நீங்கள் அறிவை வளர்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஆத்மா கொழுமையா இருக்கும். அதே போல நீங்க எல்லாத்திலையும் நீங்க லைஃப்ல ப்ராஸ்பர் ஆயிட்டே போவீங்க. ஆத்மா வாழ்கிறது போல நீங்க எல்லாத்திலையும் வாழ்ந்து சுகமா இருப்பீங்க. ஆனால் வசனத்தை நீங்கள் கொடுத்து ஊட்டி வளர்க்கலைன்னா ஆத்மா பலவீனமாயிடும். அந்த ஆத்மா பலவீனமாகிறதுனாலே நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஸ்தானத்திலிருந்து கீழே போயிடுவீங்க. அதான் சொல்ற, நானும் உன்னை ஆசாரியனாய் இராதபடி உன்னை வெறுத்து விடுவேன், தள்ளிடுவேன். அப்ப இன்னைக்கு நிறைய லைஃப்ல வந்து பிளஸ்ஸிங் ஏன் போகுதுன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தினால் உங்களை நிறைத்து கொள்ளாமல் போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்களையும் இழந்து விடுவீர்கள். வசனத்தை நல்லா படிங்க, படிங்க, நிறைய படிங்க, நிறைய கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க கேட்க 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 அது உங்கள் வாழ்க்கையிலே பலமான கிரியைகளை நடப்பிக்கும். அல்லேலூயா. வசனத்தை நீங்க நல்லா படிச்சு பாருங்க, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அதான் முதல் சங்கீதம் அதான் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமானார். அவனைத்தான் கர்த்தர் சொல்றார், நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம், ஒன்னு ரெண்டு இல்லை, எல்லாமே வாய்க்கும். அதான் ப்ராஸ்பரிட்டி. உலக காரியத்தில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ வசனத்தை வாசிக்கிறதுனால அவன் செய்யறதை எப்படி வாய்க்குது, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் யோசிக்கிறது? முதல் சங்கீதத்தை யோசிச்சு பாருங்க, வசனத்தை அவன் இரவும் பகலும் ஒருத்தன் தியானிக்கிறான்னு அதனால எப்படி அவன் செய்கையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது? வேற ஒன்றும் கிடையாது, வசனத்தின் மூலமாய் அவன் ஆத்மாவை புஷ்டியாக்குறான். ஆத்மா வாழ ஆரம்பிக்குது, ஆத்மா வாழ்றதுனால அவன் எல்லாத்திலையும் வாழ்றான். அதான் ரீசன். வசனத்தை நிறைய படிங்க, நிறைய கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க கேட்க 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 ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல அது சாச்சுரேட் ஆகும். அந்த வசனம் உள்ள போக போக உங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கா செடிப்படைந்து கொண்டே இருக்கும். அதுதான் உண்மை. உங்க லைஃப் நல்ல ப்ராஸ்பர் ஆகணும்னா வசனத்தை நீங்க நேசிக்கணும், வசனத்தை நீங்க வாசிக்கணும், வசனத்தை நீங்க தியானிக்கணும், வசனத்தை நீங்க ஆராயணும், வசனத்தை நீங்கள் எப்பொழுதும் உங்கள் சிந்தனையில வைக்கணும். போன வாரத்தில் என்ன சொன்னேன், வசனத்தை எப்பவுமே திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே நீங்க வாழ ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம எதை யோசிக்கிறோமோ அதை தான் செய்வோம். ஞாபகம் இருக்கா போன வாரம் சொன்னேன், எதை நம்ம யோசிக்கிறோமோ அதுதான் செய்வோம். எதையுமே நம்ம யோசிக்காம செய்ய மாட்டோம், யோசிச்சுதான் செய்வோம். அப்போ எதை நீங்கள் யோசிக்கிறீர்களோ அதை தான் செய்வீர்கள். வசனத்தையும் யோசிச்சீங்கன்னா வசனமே உங்க வாழ்க்கையா இருக்கும், அதுதான் உங்களோட ஆசீர்வாதம். புரியுது? ரொம்ப சிம்பிள் இதெல்லாம். ஆகினாலே வசனத்தின் மூலமாய் உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் அறிவை ஊட்ட வேண்டும். இதிலிருந்து நீங்க நல்ல நீங்க சேலஞ்ச் நான் உங்களுக்கு சொல்ல, இதெல்லாம் இந்த நீ இந்த மாசம் ஃபுல்லா உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பிளஸ்ஸிங் மெத்தட் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே வரேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப் அளவில்லாத ஆசீர்வாதத்தினால் நிரம்பும். ஒவ்வொரு வாரத்திலும் சொல்லப்பட்டதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க. முடிஞ்ச இந்த எல்லா மெசேஜும் இந்த சண்டே மார்னிங் கொடுத்த அத்தனை மெசேஜும் ஒன்னா போட்டு தொடர்ந்து நீங்க கேட்டு பாருங்க, ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல கத்தரோட எங்க உயர்த்தலான்னு அப்புறம் பாருங்க. ஆமென். கர்த்தர் அளவில்லாமல் உங்களை மேன்மைப்படுத்துவார். வசனத்தின் மூலமாய் அறிவு உங்கள் ஆத்மாவுக்கு கிடைக்கிறது. அந்த அறிவு வரும் பொழுது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். வசனம் இல்லாதவனை ஆண்டவர் வெறுத்து விடுவேங்கிறார். அப்ப வசனத்தை உள்ளவனை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நேசிக்கிறார் அர்த்தம். அவனை நேசிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி அவனை உயர்த்தாம இருப்பாரு, உயர்த்துவார். புரிதலா? வசனத்தை நிறைய படிச்சீங்கன்னா நீங்க உயர்த்தப்படுவீங்க, தியானிச்சீங்கன்னா அதன்படி செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்கள் கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பித்து விடும். சரியா? ஆகினாலே இரண்டாவது, வசனத்தை ஊட்டி 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 உங்க வாழ்க்கையை நீங்கள் வளமாக்க வேண்டும். உங்கள் ஆத்மாவை நீங்கள் பலப்படுத்தணும். அதற்கு ஆகாரம் கொடுங்க. உங்கள் ஆத்மாவை பட்டினி போடாதீங்க, அதற்கு ஆகாரம் கொடுத்துட்டே இருங்க. உங்கள் ஆகாரம், நீங்க கொடுக்கிற ஆகாரம் தான் அந்த ஆத்மாவை செழிப்பாக்குகிறது, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் செழிப்பாக மாற்றுகிறது. மூணாவது ஒரு காரியம், ஆத்மா வாழ்வதற்கான அடுத்த காரியம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
தாகமா இருக்கிறவர்களே,
ஓ தாகமா இருக்கிறவர்களே,
நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள்,
நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள்,
பணம் இல்லாதவர்களே,
பணம் இல்லாதவர்களே,
நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள்,
நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள்,
நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி,
பணமுமின்றி விலையுமின்றி,
திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள்,
திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள்,
நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும்,
நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும்,
திருப்தி செய்யாத பொருளுக்காக,
திருப்தி செய்யாத பொருளுக்காக
உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே,
உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன்,
நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து,
நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து
நலமானதை சாப்பிடுங்கள்,
நலமானதை சாப்பிடுங்கள்,
அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும்.
நல்ல கவனிங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும்.
உங்கள் செவியை சாய்த்து,
உங்கள் செவியை சாய்த்து
என்னிடத்தில் வாருங்கள்,
என்னிடத்தில் வாருங்கள்,
கேளுங்கள்,
கேளுங்கள்,
அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும்,
அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். டைரக்டா வரார் பாருங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும்.
தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை,
தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை
உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்து,
உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். போதும். மூணாவது, உங்கள் ஆத்மா பிழைத்திருப்பதற்கு நீங்க என்ன செய்யணும்? ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் பாருங்க, எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் பாருங்க, ஸ்பிரிச்சுவல் எல்லாம் எப்படி ஃப்ரீயா கொடுக்கிறார் பாருங்க. உனக்கு தாகமா இருக்குதா, வா தண்ணி கொடுக்கறேன்னு சொல்லல, பால் கொடுக்கறேன், திராட்சை ரசம் கொடுக்கறேங்கிறார். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். எல்லாம் ஃப்ரீ. இப்ப இந்த இடத்துல வந்து ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது ஒரு நல்ல தாகம், ஸ்பிரிச்சுவல் டிசையர், ஆவிக்குரிய வாஞ்சை. இதைத்தான் சொல்றது, ஒரு தாகம் உங்களுக்கு இருக்கணுங்கிற, ஒரு பசி இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும். என்ன பசி, என்ன தாகம்? ஆவிக்குரிய பசி, ஆவிக்குரிய தாகம் உங்களுக்கு இருக்கணும். அந்த தாகம் இருக்குதா, வா, எல்லாம் நான் ஃப்ரீ, ஃப்ரீயா கொடுக்கிறேன். இன்னைக்கு இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே காசு. இங்க மூணு காரியம் போட்டிருக்கு, ஒண்ணு தண்ணி போட்டிருக்கு, அடுத்தது பால் போட்டிருக்கு, அடுத்தது திராட்சை ரசம் போட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம மூணையுமே காசு கொடுத்து தான் செய்யணும், குடிக்கிறோம். தண்ணியும் காசு, பாலும் காசு, திராட்சை ரசமும் காசு, எல்லாமே காசு தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கும் சொல்றாரு, உனக்கு தண்ணியும் ஃப்ரீ, திராட்சை ரசமும் ஃப்ரீ, பாலும் ஃப்ரீ. ஆமென். எல்லாம் ஃப்ரீ. ஆனா உனக்கு தாகம் இருக்கணும். தாகம் இருந்தா உனக்கு ஃப்ரீயா கொடுக்கறேன். தாகம் இல்லைன்னா கிடைக்காது. ஆமேன். உனக்கு ஸ்பிரிச்சுவல் தாகம் இருந்துச்சுன்னா உனக்கு இலவசமாய் வேண்டிய அளவுக்கு உனக்கு நான் தண்ணி கொடுக்கறேன், பால் கொடுக்கறேன், திராட்சை ரசம் கொடுக்கறேங்கிற. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு தாகத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளணும். உங்க ஆத்மா வாழணும்னா உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கணும். ஆண்டவரை தேடணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், கர்த்தருக்காய் வாழணும், அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய அவருக்கு பிரியமா இருக்கணும், அவர் எதிர்பார்க்கிறபடி ஒரு வாழ்க்கை நடத்தணும். இந்த ஒரு தாகம் உங்களுக்குள் இருக்கணும். அந்த தாகம் உங்களுக்கு இருந்தால் போதும். ஆனா உங்கள் தாகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சில நேரத்தில் இருக்க முடியாது, சில நேரத்தில் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க, சில தவறுகள் உங்கள் வாழ்க்கையில் வரும், நான் பிராக்டிக்கலா சொல்றேன். ஆனால் அந்த தாகத்தை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது, புரியுதா? தாகத்தை மட்டும் இழந்துடக்கூடாது. ஆவிக்குரிய தாகத்தை நீங்க இழந்துட்டீங்கன்னா நீங்க வேஸ்ட். ஆண்டவர் நமக்குள் ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு தாகத்தை நமக்குள்ள விதைக்கிறார். அந்த தாகத்தை நீங்க இழந்துட்டீங்கன்னா உங்க லைஃப் வேஸ்டா போயிடும். இப்ப உங்களை செக் பண்ணுங்க, எனக்குள் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தாகத்தை எனக்குள்ள விதைச்சார், அது இன்னைக்கு அது மெயின்டைன் ஆயிட்டு இருக்குதான்னு பாருங்க. அந்த தாகம் குறைஞ்சிருந்துச்சுன்னா மறுபடியும் உங்களுக்குள் தாகத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த சொல்றார். நீ தாகமா இருந்தவா, பணத்தை பணம் இல்லைன்னு சொல்ல அவசியம் இல்லை, பணம் இல்லைன்னு கஷ்டப்படாத. பணமும் இன்றி விலையும் இன்றி நான் தண்ணியும் சரி திராட்சை ரசமும் சரி பாலும் கொடுக்கிறேன். இதுல தண்ணீர் என்பது அபிஷேகத்தை குறிக்கும். புரியுதுல, தண்ணீர் என்பது அபிஷேகத்தை குறிக்கும், பால் என்பது வேத வசனத்தை குறிக்கும். 1 பேதுரு 2 அதிகாரம் 1-3 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பால் என்பது வசனத்தை குறிக்கும். திராட்சை ரசம் என்பது கிறிஸ்துவின் இரத்தத்தை குறிக்கும், அதாவது அந்த இரத்தத்தின் மூலமாய் கிடைக்கிற ரட்சிப்பை குறிக்கும். புரியுதா? மூணு விஷயம். உன் ரட்சிப்பிலே நிலைச்சிரு, வசனமாகிய பாலக்குடி, அபிஷேகமாகிய தண்ணீரை குடிச்சிட்டே இரு. இது மூணும் தான் உன் ஆத்மாவை பிழைக்க வைக்கும். தண்ணி குடிக்கணும்னா என்ன அர்த்தம்? அபிஷேகத்தை எங்க குடிக்க முடியும்? ஜபத்தில் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தான் அபிஷேகத்தை நீங்கள் பெற முடியும். ஜபம் இது எதை குறிக்குதுன்னா, தண்ணி, தண்ணினா என்ன? ஜப வாழ்க்கையை குறிக்கும். நீங்கள் ஜபிக்க எவ்வளவு நேரத்தை செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை மேல் அபிஷேகம் தங்கி இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் பாலை குடிக்கிறீர்களோ, வசனத்தை உட்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆத்மா கொழுத்திருக்கும். புரிதல், ஆத்மா கொடுத்திருக்கும். எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் திராட்சை ரசமாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆத்மா கர்த்தருக்கு முன்பாய் செழிப்பா இருக்கும். மூணு விஷயம், ஜெபிங்க, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிச்சு தண்ணி குடிங்க, அபிஷேகத்தை குடிங்க. இரண்டாவது, வேத வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளிலும் உங்களை புஷ்டியாக்குங்கள், வசனத்தின் மூலமாய் உங்கள் ஆத்மாவை கொழுமையாக்குங்க. மூணாவது, திராட்சை ரசமாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளிலும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். இந்த மூணு விஷயத்த ஸ்ட்ராங்கா பதிச்சுக்கோங்க. உங்க ஆத்மா வாடணும்னா, உங்க ஆத்மா பிழைக்கணும்னா, நான் ரிப்பீட் பண்றேன், ஜபத்திலே நேரத்தை செலவு செய்து அபிஷேகமாகிய தண்ணியை குடிங்க, ஃப்ரீ. ரெண்டாவது, வசனத்தை நிறைய வாசித்து கலங்கமில்லாத அந்த ஞான பாலினால் உங்கள் ஆத்மாவை கொடுமையாக்குங்க. மூணாவது, அதற்கு மிஞ்சி உங்க வாழ்க்கையில் சில தவறுகள் வந்தால் திராட்சை ரசமாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளிலும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அப்பதான் உங்கள் ஆத்மா கொழுமையான பதார்த்தத்தினால் திருப்தியாயிருக்கும். எல்லாம் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாமே ஃப்ரீ. ஆண்டவர் எந்த நிபந்தனை இல்லாமல் கொடுக்கிறார். நீ ஆண்டவரிடம் எப்ப வேணா சந்திக்கலாம், எவ்வளவு நேரம் வேணா சந்திக்கலாம். புரியுதுங்களா? எப்பவுமே அவர் நமக்கு அவைலபிள். அன்னைக்கு என்கிட்ட ஒரு விசுவாசி, நல்ல ஸ்பிரிச்சுவலான ஒரு விசுவாசி ஒருத்தர் போன் பண்ணாங்க. போன் பண்ணி மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரங்க வந்தாங்க. அவங்கள வந்து ஒரு 2 நிமிஷம் அவங்கள அப்படி பார்த்து அப்படி பேசிக்கிறது எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டேன். ஆனால் எல்லாம் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி, பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. மனசு ரொம்ப வேதனையாக போச்சு. ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட என்றைக்குமே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியான்னு எங்கிட்ட கேட்கறதே இல்லை. இப்போ தான் ஆண்டவருடைய அன்பை நான் உணர்ந்தேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒருத்தர் சொன்னாங்க எங்கிட்ட சமீபத்தில். அந்த விசுவாசி, நல்ல விசுவாசி எனக்கு தெரியும், நல்ல ஸ்பிரிச்சுவலான ஒரு கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் அவங்க வந்து ஒருத்தர் ஊழிய செய்ய வராங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு 2 நிமிஷம் பார்த்துக்கிறேன், அவங்க 2 நிமிஷம் கூட அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காம அவங்க பேச மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. அப்போ தான் ஆண்டவருடைய மேன்மை எனக்கு புரிஞ்சுதுன்னாங்க. எவ்வளோ உண்மை தெரியுமா இது? ஆண்டவர் நம்மகிட்ட என்றைக்குமே அப்பாயின்மெண்ட் வாங்கினியான்னு கேட்கறதே கிடையாது. எப்போ வேணாவா, எவ்வளோ நேரம் வேணா பேசு, எவ்வளோ நேரம் வேணா நீ எங்கூட இரு, நான் உனக்கு நான் டைம் கொடுக்குறேங்கிறார். எல்லாமே ஃப்ரீ. ஆமென். எல்லாமே ஃப்ரீ. ஆண்டவரை சந்திக்கிறது ஃப்ரீ, அவருடைய நேரத்தை செலவு பண்றது ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி போய் ஒருத்தர் வந்து பார்க்கறானா பணம் கொடுக்காம பார்க்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? ஒரு அரசியல்வாதி பார்க்கறானா கட்சிக்கு எவ்வளவு நிதி கொடு அப்பதான் பார்க்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கறேன்பா. அதான் உண்மை. எனக்கு தெரியும் சிலரை சந்திக்கிறதுக்கு சிலர் லட்சங்களை கொடுத்துட்டு சிலரை போய் சந்திச்சிருக்கிறாங்க, எனக்கு தெரியும். சிலரை சந்திக்கிறதுக்கு சிலர் கோடிகளை கொடுத்துட்டு போய் சில அரசியல்வாதிகளை சந்திச்சிருக்கிறாங்க. நம்ம நாட்டில் தான் சொல்றேன், பிரைம் மினிஸ்டரை மீட் பண்றதுக்கு குரோர்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர்லோ அந்த மாதிரி ஒரு லெவல் இருக்கிறவங்களை மீட் பண்றதுக்கு லாக்ஸ்ல கொடுத்துருக்கிறாங்க, கொடுத்துட்டு போய் பார்க்கறாங்க, எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவரை நம்ம எப்ப சந்திக்கிறதோ நமக்கு எப்பவுமே ஃப்ரீ. ஆமென். எப்ப வேணா அதான் சொல்ல, ஃப்ரீயாவா? உங்களோட பணம் இருக்கணும் அவசியம் இல்லை, ஃப்ரீயாவா? சந்தி, நான் உனக்கு வேண்டிய அளவுக்கு நான் உனக்கு தண்ணி கொடுக்கிறேன், அபிஷேகத்தை கொடுக்கிறேன். வேண்டிய அளவுக்கு உனக்கு நான் பாலை கொடுக்கிறேன், வசனத்தை கொடுக்கிறேன். வேண்டிய அளவுக்கு என் ரத்தத்தினால் உன்னை சுத்தம் பண்றேன். எல்லாமே ஃப்ரீயா செய்யறேன். இதுதான் ஆண்டவர். இப்படிதான் நம்முடைய ஆத்மா பிழைக்கு. இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சேர்த்தே சொல்றாரு, அதையும் நான் சேர்த்து சொல்ற பாருங்க. ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொடுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாய் இருக்கும். இப்போ பணம் இல்லாட்டி கூட எங்கிட்ட வந்து ஃப்ரீயா இதெல்லாம் வாங்கி கொண்டார். அபிஷேகத்தையும் சரி, சுத்திகரிப்பையும் சரி, வசனத்தையும் சரி, எல்லாம் ஃப்ரீயா வாங்கி கொண்டார். ஆனா இந்த ஜனங்களை பாத்தீங்கன்னா ஆண்டவர் இப்படி எல்லாம் ஃப்ரீன்னு கொடுத்தாலும் இந்த ஃப்ரீய வாங்க மாட்டேங்கிறாங்க. பணத்தை செலவு பண்றாங்க இவங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்தாலும் அதை வாங்க மாட்டேன்ட்டு இவங்க பணத்தை செலவு பண்றாங்க. எதுக்கு பணத்தை செலவு பண்றாங்க தெரியுமா? அப்பம் இல்லாததற்காக பணத்தை செலவு பண்றாங்க, திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசப்படுறாங்க. அப்படின்னு என்ன? இந்த மூன்று காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கும்போது ஃப்ரீயா வாங்கறதை விட்டுட்டு தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணி வீணாய் நேரத்தை செலவு பண்றீங்களேங்கிறாரு. புரியுதா? தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணி அந்த பணத்தின் மூலமாய் வேஸ்டா உங்க நேரத்தை வேஸ்ட் பண்றீங்களேங்கிறாரு. ஆண்டவர் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கும்போது நீங்க எவ்வளவு பணத்தை செலவு பண்ணி அந்த செலவு பண்ண பணம் எல்லாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்கு இல்லாம தேவ சமூகத்தோடு நிலவு செய்யற நேரத்தை, செலவு பண்ண நேரத்தை கெடுக்கிறதா எவ்வளவு காரியம் போதுங்கிற திருப்தி செய்யாத காரியங்கள். புரித? திருப்தி செய்யாத காரியம் நம்ம லைஃப்ல நீங்க பாருங்க, திருப்தி செய்யற காரியங்கள் இருக்கு, திருப்தி செய்யாத காரியங்கள். அதுக்காக நீங்க பரத்தையும் நேரத்தையும் செலவு பண்ணி திருப்தி செய்யாத காரியத்திற்கு நேரத்தை செலவு பண்ணாதீங்க. இல்ல சார், உட்காந்து டிவியில ஒரே நியூஸ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, நியூஸ் பேப்பர் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி படிச்சுட்டு கிடக்கிறது, அதுல என்ன திருப்தி கிடைக்குது? புரியுதா? என்ன திருப்தி கிடைக்குது? ஒரு திருப்தியும் கிடைக்காது உங்களுக்கு, ஒரு திருப்தியும் வராது. இல்ல காஸ்ட்லி ஒரு மொபைல வாங்கி வச்சுட்டு பார்த்து என்ன திருப்தி கிடைக்க போகுது? ஒரு திருப்தியும் கிடைக்காது. யோசிச்சு பாருங்க, எதுவுமே நமக்கு திருப்தி கிடைக்காது. நம்ம பணத்தை செலவு பண்ணி திருப்தி இல்லாத பொருளுக்காக, திருப்தி இல்லாத காரியத்திற்காக பணத்தை செலவு பண்றீங்களே, நான் எல்லாமே திருப்திப்படுத்தக்கூடியதை நான் இலவசமாக கொடுக்கிறேன், நீங்க திருப்திப்படுத்தாத காரியத்துக்காக என் பணத்தை செலவு பண்றீங்கிறார் ஆண்டவர். அப்ப நம்ம லைஃப்ல வந்து ஆண்டவர் கொடுக்கிற இலவசத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வாங்கறதை விட்டுட்டு நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தாத காரியங்களோடு நேரத்தை செலவு செய்யாது. புரியுதா? உங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்தாத விஷயங்கள், உங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியத்திற்காக நேரத்தை செலவு பண்ணாதீங்க. அதனால உங்களை மொபைல் வச்சுக்காதீங்கன்னு சொல்லலை, உங்களுக்கு ஸ்மார்ட் போன் வச்சுக்காதீங்கன்னு சொல்லலை. பிரயோஜனமானதா இருந்துச்சுன்னா பாருங்க, உங்க பக்தி விருத்திக்கு பிரயோஜனமானதா யூஸ் பண்ணலாம். மற்ற வேண்டாத காரியத்திற்கு நம்ம அதோடு நேரத்தை செலவு பண்றது வேஸ்ட். அப்ப நம்ம லைஃப்ல இதெல்லாம் பார்க்கணும். கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் இலவசமாய் பிரயோஜனமானதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்து நம்முடைய ஆத்மாவை பிழைக்க வைக்கிறார். ஆனால் திருப்தி செய்யாத காரியத்திற்காய் நேரத்தை செலவு பண்ணும் பொழுது, உங்கள் பணத்தை செலவு பண்ணும் பொழுது, அது உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கெடுத்து போடும், உங்கள் ஆத்மாவை செத்து போக பண்ணும். அப்ப இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கவனித்துக் கொள்ளணும். அப்பதான் உங்கள் ஆத்மா பிழைத்திருக்கும் என்று சொல்லிவிட்டு, தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீது கருளின நிச்சயமான கிருபையினை என்ன? அதுதான் இயேசு கிறிஸ்து அந்த வம்சத்துல வந்து பிறந்தது, அதுதான் தேவ கிருபை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்க லைஃப்ல நான் கொடுப்பேங்கிற, கிறிஸ்துவின் நிறைவான ஆசீர்வாதத்தை நான் தருவேங்கிற. ஆகையால் இந்த நாட்களில் ஆத்மா பிழைக்க வேண்டும். இன்னைக்கு உங்களுடைய லைஃப்ல கர்த்தர் உங்களை ரட்சித்த பொழுது உங்கள் ஆத்மா எப்படி இருந்துச்சு, அந்த லெவலுக்கு நீங்க திரும்பணும். இன்னைக்கு அது பலவீனமாக இருந்துச்சுன்னா திருப்பியும் பலப்படுத்திக்கணும். அதுல எந்த நோய் வாய்ப்பட்டிருந்தா அதை மறுபடியும் அதை சரிப்படுத்தணும், கரெக்ட் பண்ணணும், அதை மறுபடியும் ஆரோக்கியப்படுத்தணும். கண்டிப்பா சொல்றேன், இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்கள் ஆத்மாவுடைய லெவல் தான் உங்களுடைய பிளஸ்ஸிங் லெவல். ஆமென். உங்களுடைய ஆத்மாவின் ஆரோக்கியம் தான் உங்க வாழ்க்கையின் ஆரோக்கியம். உங்கள் ஆத்மாவின் ஆசீர்வாதம் தான் உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதம். ஜெபிக்கலாம். Glory to Jesus. ஆண்டவர் இந்த காலை நேரத்திலும், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். ஒரு தேவ பிள்ளை எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். இதுதான் தேவ சித்தம். இதற்கு இன்றைக்கு மூன்று விஷயம், நம்முடைய ஆத்மாவை பிழைக்க பண்ணுவதற்கு மூன்று காரியம். ஒன்று, உங்கள் ஆத்மாவை பாதுகாக்க தெரியணும். உங்கள் ஆத்மாவுக்கு நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்குதுன்னா அதுக்கு எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றாங்க? துணியை சுத்தி மூடி, தலையை மூடி, கையை மூடி, காலை மூடி, எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றாங்க? ஏன்னா இம்யூனிட்டி இல்லை, பாதிக்கப்படும். அதே போல நம்முடைய ஆத்மாவை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். அது வாழணும்னா நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறோம்? உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தரின் செயல்களின் முடிவையும் அறிந்திருக்கிறீர்களே. அப்ப யோபுதான் பொறுமையினால் தன் ஆத்மாவை பாதுகாத்துக் கொண்ட மனுஷன். அவன் எப்படி தன் ஆத்மாவை தன் பொறுமையினால் பாதுகாத்துக் கொண்டான் என்றால், எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் அவன் தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, முறுமுறுக்கல, தன் ஆத்மாவை பொறுமையாய் காத்து கொண்டான். பொறுமையினாலே அவன் முறுமுறுக்காமல் அமைதியாயிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து தன் ஆத்மா பாவத்தினால் கரைபடாதபடி பாதுகாத்து கொண்டான். தேவ பிள்ளையே, வாழ்க்கை என்னைக்குமே ஒரே மாதிரி இருக்காது. நல்லா இருக்கும்போது வாழ்த்துறதும் ஸ்தோத்திரம் பண்றதும், அல்லது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா முறுமுறுக்கிறதும் வரவே கூடாது. கவனமா இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு உங்களுக்கு பொறுமை அவசியமா இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வேன், ஒரு காரியத்தை உங்களை பிளஸ் பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தரப்போறேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்க கையில கிடைக்கிறதுக்குள்ள நீங்க தேவ சித்தத்தை விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா அது நடக்காது. வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறுகிற வரைக்கும் தேவ சித்தத்திலேயே வாழணும். நீங்கள் அவருடைய சித்தத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தால் ஆண்டவர் சொன்னது கரெக்டா நடக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவருடைய 17வது வயதிலே ஆண்டவர் சொன்னார். அவன் தன்னுடைய 30வது வயதிலே அவன் அதை அடைந்தான். இடைப்பட்ட அந்த 13 ஆண்டுகள் அவன் தேவ சித்தத்தின்படியே வாழ்ந்தான். அவனுக்கு எத்தனை சோதனைகள் வந்தது, எத்தனை பிரச்சனைகள் வந்தது, எத்தனை விதமான அவமானங்கள் வந்தது, எவ்வளவு தூரம் அவன் மோசமாய் நடத்தப்பட்டான், ஆனாலும் அவன் தேவ சித்தத்துக்குள்ளேயே வாழ்ந்தான். அதான் முக்கியம். உங்க வாழ்க்கையில தேவ சித்தத்தில் விட்டு நீங்க எந்த விதத்திலையும் வெளியே போகாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்கள் ஆத்மாவை அப்படி பாதுகாத்துக் கொண்டால், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக் கொண்டால், நிச்சயமாய் ஆண்டவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் செழித்திருப்பீர்கள். இரண்டாவது, உங்கள் ஆத்மாவை பாதுகாத்து பொறுமையினால் பாதுகாக்கிறது மட்டுமல்ல, அதை போஷித்து பராமரிக்க வேண்டும். எப்படி நம்ம போஷிக்கிறது? வசனத்தின் மூலமாக போஷிக்கணும். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அந்த அறிவு என்பது என்ன அறிவு? வேத வசனமாகிய அறிவு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நான் உன்னை ஆசாரியனாயிராதபடி உன்னை தள்ளிவிடுவேன். அப்ப வசனத்தின் அறிவு தான் உங்கள் ஆத்மாவிலே கொடுக்கப்பட வேண்டும். வசனத்தின் மூலமாய் உங்கள் ஆத்மாவை நீங்கள் போஷிக்கணும். வசனத்தை நிறைய படிங்க, தியானிங்க, ஆராயுங்க, கேளுங்க. உங்கள் ஆத்மாவை கொடுமையாக்குங்க, உங்கள் வாழ்க்கையே கொடுமையுள்ளதாக இருக்கும். மூன்றாவது, தாகத்தோடு வாங்க. ஓ, தாகமாக இருக்கிறவர்களே தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மூணு விஷயம், தாகத்தோடு தண்ணீர் குடிக்கணும், ஜபத்திலே உட்கார்ந்து அபிஷேகமாகிய தண்ணீரை குடிக்கணும். ரெண்டாவது, வசனமாகிய பாலை குடிக்கணும். மூணாவது, திராட்சராசமாகி கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படணும். இந்த மூணு காரியங்களை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க ஆத்மா பிழைச்சிருக்கும். அபிஷேகம், வேத வசனம், கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒவ்வொரு நிமிஷம் சுத்திகரித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். இப்படித்தான் உங்க ஆத்மாவை நீங்க பாதுகாக்கணும். அதை விட்டுவிட்டு திருப்தி செய்யாத காரியத்திற்காக உங்கள் நேரத்தை பணத்தை விரயம் பண்ணாதீங்க. திருப்தி செய்யாத காரியத்தையே நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையிலே கர்த்தரை தவிர வேறு எதுவுமே உங்களை திருப்திப்படுத்த முடியாது. பணம் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. வகை வகையான உணவு உங்களை திருப்திப்படுத்த முடியாது. எதுக்குமே திருப்தி கிடையாது. காண்கிறதுனால் கண்கள் திருப்தியாகிறது இல்லை, கேட்கிறதுனால் செவிகள் நிரப்பப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்னென்னதான் விதவிதமா சாப்பிட்டாலும் உங்களுக்கு அதுல திருப்தி வராது. என்னென்னதான் விதவிதமா நீங்க உடுத்தினாலும் அதுல உங்களுக்கு திருப்தி வராது. என்னென்ன விதவிதமான பொருட்களை நீங்க வாங்கி சேகரிச்சு வச்சாலும் உங்களுக்கு திருப்தி வராது. இதுக்காக நீங்க பணத்தை செலவு பண்றது எல்லாம் வேஸ்ட்ங்கிறார் ஆண்டவர். இதுக்கு ஏன் விரயம் பண்றீங்கன்றார். எத்தனை ட்ரெஸ் வச்சிருந்தாலும் உங்களை திருப்திப்படுத்தாது. எத்தனை வகையான உணவை சாப்பிட்டாலும் அது உங்களை திருப்திப்படுத்தாது. எத்தனை விதமான ஆடம்பர பொருட்களை நீங்க சேகரித்தால் அது உங்களை திருப்திப்படுத்தாது. எதுவுமே திருப்திப்படுத்தாது. உங்கள் நேரத்தையும் பணத்தையும் நீங்க விரயம் பண்ணாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்காருங்க. ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தராகிய ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவை பிழைப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இப்ப இந்த வேளையிலும் கூட உங்கள் ஆத்மாவின் நிலை என்ன என்றது உங்களுக்கு தெரியும். சிலர் உங்கள் ஆத்மாவில் பலனை கூட்டி இருக்கிறீங்க, சிலர் உங்கள் ஆத்மாவின் பலனை இழந்திருக்கிறீங்க, சிலருடைய ஆத்மா பரிதாப நிலைமையில் இருக்கிறது. எப்பொழுது அது மரித்து போகுமோடு நிலைமையில் இருக்குது. நான் சொல்றேன், சிலர் ஆரம்பத்தில் இருந்த ஆவிக்குரிய நிலைமையில் இப்ப இல்லை. ஆவிக்குரிய வாஞ்சை உங்களுக்கு உள்ள இல்லை. கர்த்தருக்குரிய அந்த சிந்தனை இப்ப இல்லை. ஆண்டவருக்குரிய அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இல்லை. அது இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லை. உங்கள் ஆத்மா ஒரு காலத்தில் செழிப்பா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அது அப்படி இல்லை. கரெக்ட் பண்ணுங்க, கரெக்ட் பண்ணுங்க. இன்றைக்கு இதை கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படியே இன்னும் கீழே போயிட்டே இருக்கும். உங்க சந்தோஷத்தை நீங்க இழந்திருப்பீங்க. இப்பவே இழந்திருக்கிறீங்க. ஒரு சிலர் உங்க சமாதானத்தை நீங்க இழந்திருக்கிறீங்க. காரணம், உங்களோட ஆத்மாவின் பலத்தை இழந்திருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை. சர்ச்சுக்கு வந்தால் ஒரு காலத்தில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு திரும்பி போனீங்க, ஆனால் இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றது சிலருக்கு சடங்காச்சாரமா இருக்குது. ஒரு காலத்தில் சர்ச்சுக்கு வர்றது ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாய் வந்து மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்கு முன்பாய் வந்துட்டு போனீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சடங்காச்சாரமாய் வந்தோம், அப்பா சர்ச் முடிச்சது சர்வீஸ் முடிச்சு வீட்டுக்கு போறோன்ற ஒரு கடமையாக இருக்கிறது. நீங்க மனம் திரும்பணும். ஒரு சிலருடைய லைஃப்ல அப்படி இருக்குது, நீங்க மனம் திரும்பணும். இந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த வாஞ்சை குறைஞ்சு போனதற்கு காரணத்தை கண்டுபிடித்து நீங்க மனம் திரும்பணும். உங்கள் ஆசையை திருப்தி செய்யாத ஒரு பொருளின் மேல் உங்கள் ஆசையை பதிக்காதீங்க. இந்த உலகத்தில் எந்த மனுஷர் மேல் உங்கள் ஆசையை பதிக்காதீங்க. இந்த உலகத்தில் எந்த பொருளின் மேல் உங்கள் ஆசையை பதிக்காதீங்க. எதுவுமே உங்களை திருப்திப்படுத்த முடியாது. உங்கள் கணவன் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. உங்கள் மனைவி உங்களை திருப்திப்படுத்த முடியாது. உங்கள் பிள்ளைகள் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் வச்சிருக்கிற பொருட்கள் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களை திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் வச்சிருக்கிற எதுவும் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. கர்த்தர் ஒருத்தர் தான் உங்களை திருப்திப்படுத்த முடியும். திருப்தி இல்லாத காரியத்திற்காக உங்கள் பணத்தை நீங்கள் விரயம் பண்ணாதீங்க என்று ஆண்டவர் சொல்றார். அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைத்திருக்கும். அப்பதான் தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த தவறு இப்பொழுது ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே உங்கள் குறைவை சுட்டி காட்டுவது உண்மையானால் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். இன்றைக்கு உங்களை நீங்க சரிப்படுத்தணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில் செழிப்பு வரும். இல்லைன்னா உங்க வாழ்க்கையில் எந்த செழிப்பு வராது. இது ஆண்டவருடைய வார்த்தை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் ஆத்துமா பிழைத்து அதன் மூலமாக நாங்கள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கு எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு வழியை சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் எல்லாம் எங்களை செழிப்பாக்குவதற்காக சொல்லிக் கொடுக்கிறீங்க அப்பா. எங்களை ஆசீர்வதிப்பதற்காக சொல்லிக் கொடுக்கிறீங்க. இதை ஒவ்வொருவரும் பிடித்து கொண்டு எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்க உதவி செய்யுங்க. காத்து கொடுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.